प्रेमवती कंपायां स्थेमवती यति मनस्सु भूमवती सामवती नित्यगिरा सोमवती शिरसि भाति हैमवती. இது ஆர்யாசத்தினுடைய 62வது ஸ்லோகம். கம்பா நதியிடத்தில் பிரேமை கொண்டவளும் யதிகளுடைய மனத்தில் ஸ்தேமவதி அப்படின்னா ஸ்திரமாக குடிக்கொண்டிருப்பவளும் பூமவதி மகிமை பொருந்தியவளும் சாமவதி நித்யகிரா, நித்யகிரான அழிவில்லாத வாக்கான வேதம், வேதத்தில் பாடப்படுபவளும் சோமவதி சிரசி பாதி, சிரசி தலையில் சிரசில் சந்திரனை அணிந்து கொண்டிருப்பவளும் ஹைமவத்தின ஹிமவானுடைய பெண்ணான காமாட்சி விளங்குகிறாள் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம். இது எனக்கு பெரிவாளை சொல்கிற மாதிரியே இருக்குது. கம்பா நதிக்கரையில் காஞ்சியில் அதிஷ்டானமாக இருக்கா, பெரிவாளோட மனசில் காமாட்சி எப்பவும் இருந்தா, வேதத்தை பெரிவா உத்தாரணம் பண்ணா, சோமவத்தி சிரசி பாத்தி அப்படிங்கிறது பேரே பெரிவாளுக்கு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஹைமவதி அப்படின்னு கேனோபனிஷத்தில் ஞானோபதேசம் பண்ண அந்த அம்பாளுக்கு ஹைமவத்தின் பேர், தங்கமயமான அம்பாளை காட்சி கொடுத்து இந்திரனுக்கு ஞானோபதேசம் பண்ண அப்படின்னு ஞான குருவாக பெரிவாக இருந்தா. இப்படி இந்த ஸ்லோகம் பெரிவாளுக்கு ரொம்ப பொருந்துருது. இதில் யதிகளுடைய மனசில் காமாட்சி நித்தியவாசம் பண்ணுறா அப்படிங்கிறத படிக்கும்போது நம்ம சுவாமிகள் எப்படி பெரிவாளை தன்னோட மனசில் வச்சுட்டு இருந்தா, பெரிவாளே நினச்சிட்டு இருந்ததுனால எத் பாவம் தத் பவதி அப்படின்னு எதை நினைக்கிறோமோ அதே மாதிரி ஆகிடும். சுவாமிகளும் எப்படி ஒரு யதீஸ்வரால் ஆனா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு சொல்கிறேன். மகாபெரிவா சொல்லி சுவாமிகள் ராமாயண பாகவதம் படிச்சுட்டு பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார். பெரிவா நினச்சா அவருடைய சங்கல்பத்தினாலேயே இவருக்கு நிறைய செல்வமும் எல்லா சௌகரியங்களையும் ஏற்படும் மாதிரி பண்ணியிருக்கலாம். தன்ட்ட வந்தவாளுக்கிட்ட இவருக்கு சகாயம் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஆனால் பெரிவா அவருக்கு அரிசி பருப்பு வாங்கி போடுங்கோ அந்த மாதிரி தான் சொல்லிக்காலே தவிர, சுவாமிகளுக்கு நிறைய பணம் சேரும்படியாக மகாபெரிவா யார்கிட்டையும் சொல்லலை. அது மட்டும் இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்கிறதுக்கு சொல்கிறேன். சுவாமிகள் முஞ்சவர்த்தி எடுப்பார், வேடு கட்டிண்டு கையில் ஒரு சொம்ப வச்சுண்டு தெருவில் நாராயணியும் சொல்லிகிட்டே போவார். எங்கும் ஒரு ஆத்து வாசல்லாம் நிற்க மாட்டார், அவர் பாட்டு சொல்லிகிட்டே போவார். யாராவது வந்து வாசலில் பிரதட்சணம் பண்ணி அந்த சொம்பில் அரிசி போடுவா, அதை கொண்டு வந்து எந்த ஆற்றுல இருக்காரோ அந்த ஆற்றுல சமைச்சு சாப்பிடுவார். ஹைதராபாத் போயிருந்தபோது 2 மாதத்தில் ஒரு 3 அளவுக்கு அரிசி சேர்ந்துருக்கு. அவள் கேட்குறா, வேறு 1 மூட்டை நல்ல அரிசி உங்கள் ஆற்றுக்கு திருவள்ளிக்கணி காமிச்சுடலாமா அப்படின்னு. சுவாமிகள் அப்புறம் என்னத்துக்கு உஞ்சவர்த்தி எடுக்கணும், இந்த அரிசியை தான் சாப்பிடணும். இந்த மாதிரி உஞ்சவர்த்தி எடுத்து இந்த அரிசியில் சாப்பிட்றோம், எளிமையாக வாழ்கிறோம் அப்படிங்கிறது தானே தத்துவம், வேறு அரிசி கிடையாது, இது தான் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு அதையே திருவள்ளிக்கணிக்கு அனுப்புங்கன்னு சொன்னார். அப்படி பண்ணிட்டு இருந்த அந்த உஞ்சவர்த்தி கூட மகாபெரிவா 1973 சுவாமிகள் கிட்ட இந்த உஞ்சவர்த்தி எடுக்கிற அது போகும், வெளில போனால் எல்லாரும் போடுறா பணம்லாம் போடுறா, அது சரியில்லை, நீ அதனால் ஆற்றுலேயே அந்த சொம்ப வச்சு நாராயணியை சொல்லு, உன் ஆத்துக்காரையே அதில் அரிசி போட்டு சொல்லு, அதுவே உஞ்சவர்த்தி அப்படின்னு பெரிவா சொல்லியிருக்கா. அதுலேருந்து சுவாமிகள் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரி ஒரு நல்ல காரியம்னா அதோட ஸ்பிரிட்டை பார்த்து பண்ணணும் அப்படின்னு பெரிவா சொல்லி கொடுத்துருக்கா. அது சொல்லி கொடுத்ததுனால சுவாமிகள் எந்த ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்குமே இடம் கொடுக்காமல், எக்ஸ்பேன்ஷன் லீட்ஸ் டு ஃப்ரிக்ஷன் அப்படிம்பார் சுவாமிகள், அதனால் எந்த ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்கும் இடம் கொடுக்காமல், 4 பேர் வந்து கேட்டால் போகிறோம் அது கூட வேண்டாம், தானே பாகவதம் பாராயணம் பண்ணுவார், தானே சுவாமி படத்தை வச்சுன்னு பிரவச்சனம் கூட பண்ணுவார், அவருக்கு கூட்டம் வேணுங்கிறதே இல்லை, சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறேங்கிற மாதிரி எண்ணத்துலேயே அவர் பண்ணிகிட்டே போவார். சுக்ரீவன் கூட 4 பேர் இருந்தால் விபீஷணன் கூட நாலு பேர் இருந்தா, அது மாதிரி நாலு பேர் இருந்தால் சரி அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி பணம் கூட்டம் எதிர்பார்க்காமல் இருப்பார். அதை வந்து அவரோட ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கலாம். சுவாமிகள் பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம் ரெண்டு தான் பிரவச்சனம் பண்ணுவார். அவர்கிட்ட ஸ்காந்தம் சொல்லுங்களேன், சௌந்தர்யலஹரி சொல்லுங்களேன்னு கேட்டேன்னா அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். கொஞ்சம் தெரிஞ்சுட்டு சொல்லாமே அவள் வந்து யாரோ கேட்குறாளே அதுலேருந்து ஒரு பணம் வரும் அப்படின்னு நினைக்க மாட்டார். தெரிஞ்சது தான் சொல்லணும் அப்படின்னா அந்த ஹானஸ்டி. இந்த ராமாயணத்தையே ஒவ்வொரு கட்டமாக வச்சுட்டு சொல்லுங்க. முதல் நாள் சீதா கல்யாணம் அப்படி சொல்லுங்க, பாதுகா பட்டாபிஷேகம், அங்குலிக பிரதானம் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்து சொல்ல சொன்னால் அதெல்லாம் இல்லை, எனக்கு அந்த கதையை இருக்கிற கதையை அப்படியே வரிசையாக சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்லிடுவார். அதையே கதையை வந்து ரொம்ப இழுத்து இழுத்து சொல்லி ஒம்பது நாளில் பாதி கதை சொல்லிட்டு அடுத்த வருஷம் உங்கள் ஊருக்கு வரும்போது இந்த கதை சொல்கிறேன் அவ்வளோ சொல்ல மாட்டார். சுவாமிகள் பிரவச்சனம் பண்ணும்போது நான் சொன்னேன் ரெண்டு நாள் அயோத்தியா காண்டத்தை மூணு நாள் கூட விரும்பி படிப்பார் அப்படின்னு. ஆனால் இது பாராயணம் பண்ணும்போது, பிரவச்சனம் பண்ணும்போது அன்னன்னைக்கு போர்ஷன் கவர் பண்ணி முதல் நாள் சீதா கல்யாணம் வந்துடும், மூணாவது நாள் பாதுகாப்பட்ட அபிஷேகம் வந்துடும். ஏன் என்ன சொல்வார்னா, சீதா கல்யாணம் கேட்டால் ஆற்றுல கல்யாணம் நடக்கும் அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பா, அதை நம்பிட்டு அன்னைக்கு அங்கே கேட்கறதுக்கு ஒருத்தர் வருவார். நம்ம இழுத்து இழுத்து சொன்னோன்னா அவருக்கு வருத்தமாக இருக்காதா, பாதுகாப்பட்ட அபிஷேகம் கேட்டால் அப்பவாதம் போகும், இன்றைக்கி அங்கே நடக்கிறது பாகவதர் சொல்கிறார் போய் கேளுன்னு ஒருத்தர் சொல்லி அனுப்பிச்சிருப்பார். அன்றைக்கி வந்தபோது அந்த கதையை சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்வார். தான் எது ரைட்டோ அதுதான் பண்ண தவிர, பிளேயிங் டு த கேலரிங்கிற மாதிரி மற்றவாளுடைய சௌரியாசௌரியங்களுக்கு பண்ணவே இல்லை. சுவாமிகளும் எல்லாரை போல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேலை உத்தியோகம் பார்த்துட்டு கல்யாணம் ஆகி நிறைய குழந்தைகளோடு இருந்தவர். அதிலிருந்து ஒரு மகான்கள்லாம் கொண்டாடக்கூடிய யதீஸ்வரலாக ஆனோன்னா அவர் எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருந்திருப்பார் அப்படின்னு நினச்சி பார்க்கணும். எல்லாரும் அதில் மூழ்கிட்டே தானே இருக்கா, அதுலேருந்து விடுபடுறதுங்கிறது அவ்வளோ சுலபமே கிடையாது. ஆனால் அதுக்கு நடுவில் இருந்தும் தாமரையில் தண்ணி மாதிரி பக்தினால் சுவாமிகள் அதில் ஒட்டாமல் வாழ்ந்து கடைசியில் அதுலேருந்து விடுபட்டார் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான் நினைக்கிறேன். ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடாது, மகான தியானம் பண்ணணும். சுவாமிகள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டார், நியூஸ் பேப்பர் செய்திகளெல்லாம் அவர்கிட்ட போய் பேச முடியாது, அதெல்லாம் கேட்க மாட்டார். எந்த ஒரு மாடர்ன் கேட்ஜெட்ஸும் யூஸ் பண்ண மாட்டார். அவருடைய பக்தர்கள் அங்கங்கே இருக்கா, அவள் ஃபோன்லேயே ஒரு கஷ்டத்தை சொல்லி இவர் ஒரு விதாயம் சொன்னன்னா பணம் அனுப்புவா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ண மாட்டார். பெண்களுக்கு கிளாஸஸ் சோத்திரங்கள் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் உங்கள் ஒரு பிள்ளையோடையோ ஆத்துக்காரரோடையோ வாங்கோ அப்படிம்பார். அது அவளுக்கு கஷ்டம், இதோ ஆசைப்பட்டு வருவா ஒரு வாரத்தில் முடியலன்னு சொல்லிட்டு போயிடுவா. அந்த மாதிரி பெண்களோட தனிமையில் இருக்கவே மாட்டார், அது மாதிரி கேர்ஃபுல்லாக இருப்பார். கல்யாணங்களுக்கெல்லாம் கூப்பிட்டா நான் அங்கே சாப்பிட மாட்டேன், ரொம்ப சுவாமிகள் உணவு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். பராண்ண போஜனமே பண்ண மாட்டார், ரொம்ப ஆச்சாரமாக சமைச்சது மட்டும்தான் சாப்பிடுவார். அதனால் எனக்கு சாப்பாடுலாம் அவ்வளோ ஆசை இல்லை, உடம்பு முடியல, அதெல்லாம் சாப்பிட முடியல, உனக்காக நான் இங்கே பாராயணம் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா அதுதான் உன் க்ஷேமம் அப்படின்னு சொல்லுவார். அவளும் ஒத்துண்டு அப்புறம் எல்லா உறவுக்காரா பக்தர்கள் எல்லாமே தங்களுடைய ஆத்து கல்யாணத்துக்கு எல்லாம் வரணும்னு எதிர்பார்க்கல, அது நின்று போச்சு. அப்போ சுவாமிகளுக்கு இருந்த நேரம்லாம் ஒவ்வொரு க்ஷேத்திரங்களில் போய் பாராயணம் பண்ணுறது, பெரிவாசனையில் போய் பண்ணுறது, அப்படி அந்த பக்தி மார்க்கத்திலேயே இருந்துட்டுருக்கிறதுக்கு மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போனது கூட எனக்கு அனுகிரகம்னு சொல்வார். அதனால தானே அவள் என்னை ஒன்றும் ஏன் சம்பாதிக்கலன்னு கேட்கலையே, நான் இதை பண்ணிட்டுருக்க முடியறது அப்படின்னு சொல்வார். அப்புறம் சன்னியாசம் வேண்ட போது அதிகமாக மௌனமாக இருந்தார். மௌனவிரதம் ஒரு தட்சிணாமூர்த்தி படத்தை ஒட்டி அது கீழே மௌனம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு இருப்பார். அதுக்கு முன்னாடியாவது வரவா ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவா. இது இருக்கும்போது அவர் அதிகமாக பாராயணம் நாமஜபங்களே பண்ணிட்டு இருந்தார். மௌனவியாக்கியா பிரகட்டித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசதிருஷிகணை ஆவிரத்தம் பிரம்மனிஷ்டை ஆச்சாரியேந்திரம் கரகலித்த சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மா ராமம் முதித்தவதனம் தட்சிணாமூர்த்தி மீடே அப்படின்னு சன்னியாசம் வாங்கிட்ட பின்ன தட்சிணாமூர்த்தி மாதிரி உட்காந்துருந்தார். அவரை தர்ஷனம் பண்ணாலே மனசில் இருக்கிற அந்த சேட்டர், நமக்கெல்லாம் மௌனம்னா இப்போ எல்லோரும் ஃபோனை வச்சுட்டு இருக்கா, அதனால எல்லோரும் மௌனமாக தான் இருக்கா, ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறதே இல்லை. அந்த மௌனம் கிடையாது, மனசில் ஏதாவது நம்ம பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த பேச்சு நம்மளுடைய சேட்டரே அங்கே போனால் அடங்கிடும். ஒரு விளக்க முடியாத ஒரு சாந்தி ஏற்படும் அவருடைய சன்னதியில். அது என்ன, அவர் அவ்வளோ பரமசாந்தமாக இருக்கார், காரியங்களும் பண்ணல, மௌனமும் இருக்கார், பகவானையும் தியானம் பண்ணிட்டுருக்கார், பிரம்மனிஷ்டராக இருந்தார். அதனால் அவருடைய சன்னிதியில் எப்படி பிரிவா சன்னதியில் போனால் ஒரு சாந்தி கிடைக்குமோ அந்த மாதிரி சுவாமியோட சன்னிதியிலையும் அதே மாதிரி சாந்தி கிடைக்கும். எதினா மனசும் புலனும் அடங்கினவர்னு அர்த்தம். அப்படி எத்தி மனசு ஸ்தேமவதி அப்படின்னு காமாட்சியை சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு எத்தியை நம்மளும் தியானம் பண்ணால் நமக்கும் காமாட்சி அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தில் எப்படி சுவாமிகள் படிப்படியாக எல்லாரும் போலும் குடும்பத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசும் புலன்களெல்லாம் பக்தினால் மகாபிரிவாளுடைய தியானத்தினால அந்த புலன்களெல்லாம் அடங்கி ஒரு சன்னியாசியாக விளங்கினார் அப்படின்னு காமாட்சி தேவியினுடைய பஜனத்தினாலையும் எத்தியாக விளங்கினார் அப்படின்னு சொல்லணும்னு தோணித்து. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.